Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah Muhammad ibn Abdullah amma ba'd. இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அன்பிக்கினிய சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு நான் சலாத்தை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மனிதன் அவனுடைய வாழ்நாளில் பல அசௌகரியங்களையும் பல துன்ப துயரங்களையும் அடைந்தவனாக இருக்கின்றான். இப்படியான இந்த நிகழ்வுகள் நிலைமைகள் அந்த மனிதனுக்கு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் அவனுடைய உணர்வு, அவனுள் இருக்கக்கூடிய உணர்வு அவனுள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றிருந்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அன்பிக்கினிய சகோதரர்களே, அந்த வரிசையில் பொறாமை என்றக்கூடிய ஒரு உணர்வு ஒரு மனிதனிடம் ஏற்பட்டுவிட்டால் அந்த மனிதன் அதன் மூலமாக என்ன கஷ்டங்களை எதிர்கொள்வான், அந்த பொறாமையின் மூலம் அல்லாஹ்வுடைய அதாவது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்ற அந்த விடயங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், அதே போன்று அந்த பொறாமை தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் எந்தெந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக இன்று பார்க்க இருக்கின்றோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சிறு வயது முதல் அவன் பெரிய வயதை அடையும் வரைக்கும் அல்லது அவன் மரணிக்கும் வரைக்கும் இந்த குணாதிசயங்கள், இந்த பொறாமை என்ற குணாதிசயங்களை அவன் வெளியிலிருந்து எடுப்பது கிடையாது, கடைக்கு சென்று அங்கு வாங்கி எடுப்பது கிடையாது. ஒரு மனிதரை பார்த்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு யுக்தியிலும் அந்த எண்ணம் அவனுக்கு ஏற்படாது. மாறாக இது அவனுடைய சிறு வயது முதல் அவனுள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் இந்த உணர்வு அவனுள் ஏற்படும். அதனால்தான் இஸ்லாம் குழந்தை வளர்ப்பில் அதிக கரிசனை காட்டும்படி எமக்கு கூறியிருக்கின்றது. இஸ்லாமிய ஒழுக்கவியல் சட்டங்கள் அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை நாங்கள் வளர்க்க வேண்டும் என இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கின்றது. அந்த வழிமுறையில் நாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நாங்கள் பயிற்றுவித்தால் அந்த குழந்தை ஒரு சிறந்த குழந்தையாக சமூகம் நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதனால்தான் ஒரு குழந்தைக்கு சிறு வயது முதல் இஸ்லாமிய அறிவை நாங்கள் போதிக்க வேண்டும் என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இஸ்லாமிய அறிவை நாங்கள் போதிக்கும் பொழுது வெறுமனே குர்ஆனை ஓத வேண்டும், ஹதீஸ்களை மனனம் செய்ய வேண்டும் என்பது மாத்திரம் கிடையாது. அந்த குழந்தையின் உள்ளத்தில் சிறு வயது முதல் நாம் உணர்வு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டும். அந்த பிள்ளைக்கு நாங்கள் நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று பொறாமையினுடைய தாத்பரியங்களையும் அதனுடைய கெடுதிகளையும் நாங்கள் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று அதிகமானவர்கள் படித்த மக்களாக இருக்கின்றார்கள், இஸ்லாத்தையும் படித்திருக்கின்றார்கள், இஸ்லாம் அல்லாத பல கலைகளையும் தொடர்பான பல கலைகளையும் அவர்கள் கற்றுக்கின்றார்கள். ஆனால் அவருடைய உணர்வுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்ப்போம், இவர் நல்லா படித்த மனுஷராச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது என்ன இவர் இந்த மாதிரி பொறாமப்படுறாரு, இந்த மாதிரி நடத்தல் இருக்கிறாரு, படித்த மனுஷராச்சு அப்படின்னு போட்டு நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சில படித்தவர்களிடம் காண்கின்றோம். காரணம், அவர்களுடைய படிப்பு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அறிவு அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அன்பிக்கினிய சகோதரர்களை, இந்த முன்னுரையுடன் நாங்கள் இந்த விடயத்துக்குள் நுழைவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை படைத்த நேரத்திலிருந்து அவனுடைய செயற்பாடுகளையோ அவனுடைய தோற்றங்களையோ அல்லாஹு தஆலா இப்பொழுதும் பார்ப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய சொத்து செல்வங்கள், நீங்க அதிக வசதி படைத்தவர்களாக இருக்கிறீர்களா என்பது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டார். மாறாக வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த உணர்வு ரீதியான அம்சங்களை உள்ளத்தில், அந்த அம்சங்கள் உள்ளத்தில் ஏற்படுவதனால் அல்லாஹ் தஆலா அதனை அதிகமாக கண்காணிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறியிருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த பொறாமையை பொறுத்தவரையில் இது நண்பர்களுக்கு மத்தியில் அதிகமாக ஏற்படும். தொழில் ரீதியான நண்பர்கள், வகுப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதே போன்று நாங்கள் பயணத்தில் எங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் என பல நண்பர் வட்டாரங்கள் இருந்தாலும் இந்த நண்பர்களுக்கு மத்தியில் பொறாமை ஏற்படுகின்றது. அதே போன்று குடும்பத்தினருக்கிடையில் பொறாமை என்பது ஏற்படுகின்றது. பக்கத்து வீட்டாருடன் பொறாமை ஏற்படுகின்றது. சிலவேளை தன்னுடைய மனைவி மீதோ மனைவிக்கு கணவன் மீதான சில பொறாமைகள் கூட ஏற்படுகின்றன. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் சிறு வயது முதல் அந்த உணர்வு என்பது அவர்களிடத்தில் உதித்ததுதான். இந்த பொறாமை என்றால் என்ன, பொறாமை என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தால், இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடும் பொழுது, பொறாமை என்பது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு அருட்கொடை நீங்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுதல், மேலெண்ணம் வைத்தல் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நியமத், ஒரு அருட்கொடை அவனை விட்டும் நீங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் பொறாமை என இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பொறாமையை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த பொறாமை பல படித்தரங்களில் காணப்படுகின்றது. எப்படி? முதலாவது, அவனுக்கு எனக்கு கிடைக்காட்டிலும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது, எனக்கு கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம், இது முதலாவது. இரண்டாவது, எனக்கு கிடைக்கணும் ஆனால் அவனுக்கு எந்த காலத்திலும் அது கிடைச்சிடக்கூடாது, எனக்கு கிடைக்கணும் அவனுக்கு எந்த காலத்திலும் அந்த அருட்கொடை கிடைச்சிடக்கூடாது அப்படி என்ற ஒரு, இது இரண்டாவது. மூன்றாவதாக, அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் கிடைக்கணும், சமத்துவம். மூன்றாவது என்னது? சமத்துவம், ரெண்டு பேருக்கும் சமமாக கிடைக்கணும், எனக்கு கிடைச்ச மாதிரி அவனுக்கும் கிடைக்கணும், ஆனால் எனக்கு கிடைக்காமல் போனால் அவனுக்கும் கிடைச்சிடக்கூடாது, எனக்கு கிடைக்காமல் போனால் அவனுக்கும் கிடைச்சிடக்கூடாது என்று எண்ணுவது. நான்காவதாக, எனக்கு கிடைக்காட்டிலும் பிரச்சனை இல்லப்பா, அவனுக்கு கிடைச்சிட்டால் போதும், எனக்கு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு கிடைச்சால் போதும், இந்த மாதிரியாக எங்களுடைய உள்ளத்தில் இந்த எண்ணங்கள் நான்கு, இந்த மாதிரியான நான்கு வகையில் இடம்பெறும். இதில் நான்காவதை தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, அனுமதித்திருக்கிறது. இந்த நான்காவது எண்ணத்தை மாத்திரம்தான் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. மற்ற மூன்று எண்ணங்களையும் இஸ்லாம் எம்மை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றது. ஆக அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த பொறாமையை பொறுத்தவரையில் இது ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த பொறாமை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், அவருக்கு பிறர் மீதான ஒரு கோபம் ஏற்படும். பிறர் மீது அவருக்கு கோபம் ஏற்படும். எப்படி அவருக்கு பிறர் மீது கோபம் ஏற்படும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அருட்கொடைகள் அதிகமாக வழங்கி இருக்கின்ற பொழுது, அந்த அருட்கொடைகள் அவர் அனுபவிப்பதை இவர் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவருக்கு என்ன நடக்கும்? மனதின் உள்ளே கோபம் எழும். நமக்கு கிடைக்காதது அவருக்கு கிடைச்சிருக்குது, நம்ம கூட தானே இவர் படிச்சாரு ஆனால் அவருக்கு அப்படி இருக்குது, நம்ம கூட தானே இவர் வேலை பார்த்தாரு ஆனால் அவர் அந்த மாதிரி வாழ்றாரு, அப்படி என்று அவருக்கு கிடைத்த அருட்கொடைகளை நாங்கள் எண்ணி 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 அவர் மீது கோபப்படுவதன் காரணமாக இந்த பொறாமை எமது உள்ளத்தில் என்ன செய்யும்? தானாகவே உருவெடுத்துவிடும். அவ்வாறு உருவெடுத்து ஒரு உருவெடுக்கின்ற பொழுது பிற மனிதனுக்கு அந்த நியமத் கிடைக்கக்கூடாது என்பதற்கு பல பிரேச்சத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மனிதனுக்கு ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான பொறாமைகளை நீங்கள் பொறாமைகளில் நீங்கள் வீழ்ந்திடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள், எம்மை அதை விட்டும் தடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, அம் யஹ்சுதூன அன்நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தஆலா வழங்கியவற்றில் மக்கள் பொறாமை கொள்கின்றார்களா? கத் ஆதைனா ஆல இப்ராஹிம் அல் கிதாப வல் ஹிக்மா, நாங்கள் இப்ராஹிமுடைய குடும்பத்தினருக்கும் வேதக்காரர்களுக்கும் நாங்கள் ஹிக்மத்தை வழங்கியிருந்தோம். வ ஆதைனாஹும் முல்கன் அதீமா, அவர்களுக்கு நாங்கள் பாரிய பிரம்மாண்டமான ஆட்சியையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான பிரம்மாண்டமான ஆட்சிகள், அதே போல பிரம்மாண்டமான ஹிக்மத்துகள் போன்றவற்றை இவர்களுக்கு வழங்கி அல்லாஹ் தஆலா அருட்கொடையாக வழங்கியிருந்தான். இவைகளை கண்டு இவர்கள் என்ன செய்கிறார்களா, பொறாமைப்படுகின்றார்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கின்றான். ஆக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அருளப்பட்ட அந்த அருட்கொடைகளை நினைத்து நினைத்து அது தனக்கு கிடைக்கவில்லையே என்று அவர் மீது கோபத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது இவரினுள்ளே தானாக ஒரு பொறாமை, அந்த பொறாமை என்ற எண்ணம் உருவெடுத்து விடும். இது முதலாவது. இரண்டாவது பெருமை. அதாவது தான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது தனக்கு கீழால் இருப்பவருக்கு ஏதாவது ஒரு நியமத் கிடைத்தால், அதிகமான ஒரு பணம், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் இவருக்கு கிடைத்தால், அல்லது ஒரு வியாபாரத்தில் அதிக லாபம் இவருக்கு கிடைத்தால், அந்த பெருமைப்படக்கூடிய மேல் தரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர், என்ன நமக்கு கிடைக்காது இவருக்கு பட்டிருக்குது, இவர் என்ன அதுக்கு தகுதியான மனிதரா, இவர் அந்த அருட்கொடையை அனுபவிப்பதற்கு தகுதியான மனிதரா என்று தனக்கு கீழால் உள்ளவரை பார்த்து ஒரு தாழ்ந்த எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வதன் மூலம் இவரினுள்ளே பொறாமை என்ன செய்யும், வளர ஆரம்பிக்கும். இவரினுள்ளே அந்த பொறாமை வளர ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி கூறும் பொழுது, வகாலு லௌலா நுஸ்ல ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியதைனி அதீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதர், இந்த மனிதர் அரபு மக்களில் ஒருவராக, அரபு மக்களில் இருந்து மக்களுக்கு தூதுவராக அனுப்பப்பட்டதை யஹூதி நசாராக்கள் விரும்பவில்லை. ஏன், இதுவரை காலமும் யஹூதி நசாராக்களில் இருந்துதான் அதிகமான நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அதை தவிர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அனுப்பப்படாமலும், அந்த மக்களிலிருந்து தேர்வு செய்து நபியாக அனுப்பப்படாமல் அரபு மக்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டதன் காரணமாக இந்த யகூதி நசாராக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அதிக கோபப்பட்டார்கள். ஏன், இந்த எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரை வைத்து அரபியர்கள் வந்து ஜாஹிலியா என்ற அந்த பண்பை கொண்டவர்கள், அதாவது சகிப்புத்தன்மை அற்றவர்கள், எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய முரடர்கள், இந்த மாதிரியான மனிதர்களிலிருந்து ஒருவரை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து முழு உலகத்துக்கும் நாங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பிவிடுகின்றானே, அந்த உம்மத்தையும் அல்லாஹ் தஆலா பிற சிறந்த ஒரு மனிதராக, சிறந்த ஒரு உம்மத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றானே என்ற அந்த கோபம் யஹூதி நசாராக்களுக்கு ஏற்பட்டதனால் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக வேண்டி பல பாரிய முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஒரு மனிதன் தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது தனக்கு கீழால் இருக்கும் ஒருவர் தன்னை விட உயர்ந்து விடுவாரோ, அல்லது முதலாளியாக இருப்பவர் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய தனது தொழிற்சாலையில் அல்லது தான் தொழில் புரியக்கூடிய இடத்தில் வேலை செய்பவர்கள் அதிக சம்பளத்தை எடுத்து தன்னை விட முன்னேறி விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும், அச்சத்துடன் கலந்த பெருமையும் இவர்களுக்கு மத்தியில் அந்த பொறாமையை உருவாக்குவதற்கான மிக முக்கிய காரணியாக அமைந்துவிடும். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சமாக தலைமைத்துவத்தின் மீதான ஒரு மோகம், தலைமைத்துவத்தின் மீதான ஒரு மோகம். இன்றைய இந்த சூழ்நிலையில் இலங்கை இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அரசியல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனைகளின் காரணமாக ஒரு ஊர், அது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்திற்குள்ளேயே பல கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். இந்த ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டிய ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊர்வாசிகள், ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தினர், நீங்க இங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள், காரணம் இந்த ஊர் பிளந்து விடும், இந்த ஊர் ரெண்டு குரூப்பாக பிரிந்து விடுவார்கள் என்று அந்த ஓரிரை கொள்கையை சொல்வதற்காக வேண்டி சென்ற மனிதர்களை, அந்த தாய்களை கூட விரட்டி அடித்த அந்த ஊர்வாசிகள் இன்று என்ன செய்கின்றார்கள், கட்சிக்காக வேண்டி, ஒரு கட்சியை ஆதரிப்பதற்காக வேண்டி உன்னை விட நான் தான் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற அந்த ஆசையில் என்ன செய்கின்றார்கள், ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கின்றார்கள். அடித்துக்கொண்டு ஊரை இரண்டாக பிரிக்கின்றார்கள், குடும்பத்தையும் பல பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன நடக்கும், ஒரு மனிதன் எந்த கட்சியை ஆதரிக்கிறானோ, அல்லது எந்த தலைமைத்துவம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதற்காக வேண்டி போட்டி போடக்கூடிய அந்த எதிர்தரப்பினரை இவன் என்ன செய்வான், எதிர்ப்பான். அவர்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதை அவ்வளவுத்தையும் செய்து விடுவான். எனவே இந்த தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்கின்றார்கள், தலைமைத்துவத்தை வந்து நீங்கள் விரும்பி என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் என்றால், அந்த தலைமைத்துவம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் அதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும், பெருமை ஏற்பட்டு அந்த பெருமை காலம் கடந்து செல்ல செல்ல அது ஒரு பொறாமை என்ற உணர்வுக்கு என்ன செய்துவிடும், மாறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட, அதாவது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த கூற்றினூடாக எம்மால் விளங்க முடிகின்றது. இது மூன்றாவது அம்சம். நாலாவது அம்சமாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் பற்றிய அறிவு ஒரு மனிதரிடம் இல்லாவிட்டால், ஈமான் அல்லாஹ் தஆலா எவற்றையெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த காரியங்கள் சம்பந்தமான முழுமையான அறிவு எங்களிடம் இல்லாத போகின்ற பொழுது இந்த பொறாமை என்பது ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை வழங்கினால், ஒரு மனிதனுக்கு ஒரு அருட்கொடையை அல்லாஹ் தஆலா வழங்கினால், அந்த அருட்கொடை தன அவனுக்குத்தான் அல்லாஹ் தஆலா எழுதியிருக்கின்றான் என்ற எண்ணம் ஒரு முஃமினுடைய இடத்தில் உள்ளத்தில் வர வேண்டும். ஏன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது, நஹ்னு கஸன்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் தான் பிரித்து வைத்திருக்கின்றோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், அவர்களை ஒருவரை விட இன்னொருவரை நாங்கள் பதவி உயர்த்தியும் வைத்திருக்கின்றோம். காரணம், லியத்தகித பஅதஹும் பஅதன் சுஹ்ரியா, உங்களில் சிலர் சிலரை ஊழியம் செய்வதற்கு அமர்த்துவதற்காக வேண்டி நாங்கள் அந்தஸ்தில் ஒருவரை விட இன்னொருவரை நாங்கள் உயர்த்தி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். எனவே இது இறைவன் இந்த சமுதாயத்தை பிரித்த ஒரு நோக்கம். இந்த உலகத்தினுடைய செட்டப் இந்த அமைப்பில் இருந்தால்தான் இந்த உலகம் சரியாக இயங்கும். அந்த இயக்கத்துக்காக வேண்டி, அந்த சரியான அமைப்புக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை உயர்த்தியும் சிலரை அந்த பதவியில் உயர்த்தாமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். இது சிலர் சிலருக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டி என்ற அந்த எண்ணம், அந்த இறை நம்பிக்கை எமது உள்ளத்தில் இல்லாமல் போகின்ற பொழுது எமக்கு அந்த பொறாமை என்பது என்ன செய்துவிடும், ஏற்பட்டுவிடும். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், அவன் எவ்வளவுதான் தொழுபவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவுதான் அல் குர்ஆனை ஓதுபவனாக இருந்தாலும் சரி, அவன் எத்தனை தடவை உம்ரா பயணத்தை மேற்கொண்டாலும் சரி, ஹஜ்ஜி செய்தாலும் சரி, அதிக தௌபாக்களை அவன் செய்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய அந்த அறிவும், அல்லாஹ் தஆலா ஏனைய மக்களுக்கு அந்த அவனுடைய ஞாபகத்துகளை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த முறைகளையும் இவர் அறியாமல் விட்டால் இவருடைய உள்ளத்தில் பொறாமை என்ற அந்த எண்ணம் தானாகவே எழுந்துவிடும். இது நான்காவது அம்சம். ஐந்தாவதாக, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உலோபித்தனம் ஏற்பட்டால், கஞ்சத்தனம் ஏற்பட்டால், அதே போன்று பேராசை ஏற்பட்டால், கஞ்சத்தனமும் பேராசையும், கஞ்சத்தனம் என்றால் என்னது, தன்னிடம் உள்ள ஒன்று வெளியே போகக்கூடாது, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்று வெளியே போகக்கூடாது. பேராசை என்றால் என்னது, இன்னொருவனுடையதிலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டும், அவனுடையது எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த ரெண்டும் ஒரு மனிதரிடம் இருக்குமானால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலும் பொறாமை ஏற்படும். எப்படி பொறாமை வரும், இவனுடைய அந்த உலோபித்தனம் என்ற அந்த உணர்வும் அதே போன்று பேராசை என்ற அந்த உணர்வும் இரண்டும் சேருகின்ற பொழுது இவன் என்ன செய்வான், நியமத்துகள் பக்கம் விரைந்து செல்வான். உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நான் தேட வேண்டும் என்றதன் பின்னால் ஓடி தெரிவான். இதற்கு தடையாக ஏதாவது ஒன்று வரும் பொழுது, தனது சொத்திலிருந்து சிலது ஏதோ போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படியான ஒரு நிலைமை இவனுக்கு வரும் பொழுதும், அல்லது தனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்காமல் ஏதோ ஒரு இடத்துல முட்டுது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுதும், அது யாருக்கு கிடைக்கின்றதோ அவர் மீது இவனுக்கு என்ன செய்யும், பொறாமை வரும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது மாதிரியான விடயங்களின் மூலம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தானாகவே பொறாமை என செய்கின்றது, ஏற்பட்டு விடுகின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் சரி, சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, குழந்தைகள் பெற்றெடுத்து அவர்களை வளர்க்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்தில் இந்த மாதிரியான நாங்கள் பார்த்த ஐந்து அம்சங்களையும் அவருடைய உள்ளத்தில் நாங்கள் இல்லாமல் செய்துவிட வேண்டும். அதாவது, பிறர் மீது கோபப்படுவதை அவர்களில் உள்ளத்திலிருந்து நாங்கள் எடுத்து விட வேண்டும். அதே போன்று பொறாமைப்பட்டு தனக்கு கீழால் செலவம் வைக்கிறார்கள், நான் தான் உயர்ந்தவன் என்ற அந்த எண்ணத்தை வந்து அவருடைய உள்ளத்திலிருந்து நாங்கள் அழித்து விட வேண்டும். அதே போன்று தலைமைத்துவ பொறுப்புக்கு ஆசைப்படுவதை நாங்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும், நாங்களும் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் பற்றிய சரியான அறிவை நாங்களும் படித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் படித்துக் கொடுக்க வேண்டும். அதே போன்று உலோபித்தனம் என்ற அந்த எண்ணத்தையும் பேராசை என்ற அந்த எண்ணத்தையும் நாங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும், அவர்களுடைய உள்ளத்திலும் அதை நாங்கள் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் வளர்ந்தோமானால், இவ்வாறு நாங்கள் அந்த எமது குழந்தைகளையும் வளர்த்தோமானால், ஒரு இந்த பொறாமை என்ற ஒரு குணம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் காணலாம். அடுத்து அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த பொறாமை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரும் பொழுது பல பாவ செயல்கள் என்ன செய்யும், அவனிடம் வந்து ஏற்படும், பல பாவ செயல்கள் அவனிடம் ஏற்படும். இதில் முதலாவது அம்சமாக கோல் சொல்லுதல், புறம் பேசுதல் ஒரு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், தானாகவே உருவெடுக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி உங்களிடம் வந்து சொன்னால், அல்லது உங்களுக்கு முன்னதாகவே ஒரு விடத்தை அவன் எல்லோர் முன்னிலையிலும் சொல்லி காட்டினால், அந்த மனிதர் உங்கள் மீது பொறாமைப்படுகின்றார் என்று அர்த்தம். அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னது, அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்காத ஒரு நியமத்தை உங்களுக்கு வழங்கியுள்ளான் என்று அர்த்தம். கோல் சொல்பவர்கள் இந்த பொறாமையினுடைய குணத்தினால் கோல் சொல்வதற்கு விளையக்கூடியவர்கள் வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா என்ற அந்த குர்ஆன் வசனத்தை அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். யாரு கோல் சொல்லி புறம் பேசுகின்றார்களோ அவர்கள் வயல் என்ற நரகத்தில் இருப்பார்கள், அல்லது அவர்கள் கேடு கெட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய அந்த வசனத்தை அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பொறாமையின் காரணமாக இன்னொரு அம்சம்தான் கொலை கொள்ளை போன்ற விடயங்கள் ஏற்படுதல், கொலை அல்லது கொள்ளை. தனக்கு இன்னொருவர் மீது பொறாமை ஏற்பட்டால் ஆட்சி பதவியில் அல்லது ஒரு பதவி விடயத்தில் அல்லது பொருளாதார விடயத்தில் தன்னை விட அவர் மீறி விடுவார் என்ற எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றிவிட்டால் அவன் அந்த மனிதனை கொள்வதற்கும் தயங்க மாட்டான். அதே போன்று பொருளாதாரம் ரீதியாக இருந்தாலும் சரி, திருமண பந்தங்கள் இது போன்ற சமூகவியல் ரீதியான விடயங்களாக இருந்தாலும் சரி, அதாவது கொள்ளை அடிப்பதற்கு ஒரு மனிதன் இதிலும் தயங்க மாட்டான். ஏன், அந்த பொறாமை என்பது வந்து அவனுடைய உள்ளத்தில் ஊடுருவி அவனுடைய கண்ணை அது மறைப்பதனாலும் அவனுடைய அறிவை அது மறைப்பதனாலும் இவன் என்ன செய்வான், இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதற்கு முனைந்து விடுவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஈமானில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, ஈமானில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று பார்த்தால், அறிஞர்கள் இதனை மூன்று அல்லது நான்கு வகையாக இதனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரிக்கின்றார்கள். முதலில் அல்லாவின் அருளை மறுக்கக்கூடிய ஒரு தன்மை எமது உள்ளத்தில் ஏற்படும். அது என்னது, அல்லாவினுடைய ஒரு தன்மையை மறுத்தல், அல்லாவினுடைய அருளை மறுக்கிறது என்றால் எப்படி, அல்லாஹு தஆலா தனக்கும் ஒன்றை தந்திருப்பான், அல்லாஹு தஆலா தனக்கும் ஒன்றை தந்திருப்பான், அந்த அருளை மறுத்து தனக்கு மேலாக இருக்கக்கூடிய அவனுடைய அருளை கண்டு நாங்கள் பொறாமை கொள்ளுதல். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வினுடைய அதாவது நீங்க அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் விளங்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வினுடைய நியமத் உங்களுக்கு விளங்கிவிடும். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் அறிந்து அதற்கு அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதனை என்ன செய்வான், எங்களுக்கு அதிகரித்து தருவான். லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நீங்கள் இந்த அருட்படைகளை கண்டு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் அதனை நாங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக ஆக்கி தருவோம், மாறாக வலையின் கஃபர்தும் நீங்கள் அதனை மறுத்துவிட்டால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுவது இந்த மனிதரை தான். இந்த பொறாமை கொள்ளக்கூடிய மனிதர் என்ன செய்வாரு, தனக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கக்கூடிய அந்த நியமத்தை மறுத்து விடுவாரு. இது மறுப்பதனால் இவர் அல்லாஹ் தஆலா மக்களுக்கு நாங்கள் முன்னரே பார்த்த அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில், அதாவது அல்லாஹ் தஆலா இந்த வாழ்வாதாரத்தை மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடுத்தி அல்லாஹ் தஆலா வழங்கியுள்ளான் என்ற அந்த குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த தன்மையை அவர்கள் தன்மையிலான அந்த காரியத்தை அவர்கள் மறுத்து விடுவார்கள். மறுப்பதனால் அவர்கள் அல்லாஹ்வையும் மறுத்தவர்களாக அதே போன்று அல்லாஹ்வுடைய தண்டனையை பெறக்கூடியவர்களாக இவர்கள் மாறிவிடுவார்கள். இது முதலாவது. இரண்டாவது அம்சமாக அல்லாவினுடைய அந்த பங்கீட்டை வந்து அவர்கள் மறுப்பார்கள். அல்லாவினுடைய பங்கீட்டை மறுப்பார்கள். எப்படி? முதலாவது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம், அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் கஷ்டம், அதாவது அல்லாஹ் தஆலா இந்த அருட்கொடைகளை நாங்கள் பிரித்து இருக்கின்றோம். யாருக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். யாருக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு மனிதன் கருவறையில் அவன் உருவாகும் பொழுது, அதாவது 120வது நாள் அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகின்ற பொழுது, அந்த மனிதருடைய ரிஸ்க்கு, அவருடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம், இது சம்பந்தமாக முழுமையான தகவல்கள் அங்கு எழுதப்படுகின்றது. எனவே அல்லாஹு தஆலா தலா கதிரில் இந்த மனிதனுக்கு இவ்வளவுதான் என்று குறிப்பிட்டு பிரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விடயத்தை வந்து இவர் என்ன செய்து விடுவார்? மறுத்து விடுவார். ஏன்? எனக்கு கிடைக்காத ஒன்று அவனுக்கு கிடைத்து விட்டது, அல்லது அவனுக்கு அது கிடைச்சிடக்கூடாது அப்படியான எண்ணம் இவனிடம் வரும் பொழுது அவன் அந்த கலா கதிரை மறுத்தவனாக, அல்லாஹ்வினுடைய பாக பிரிவினையை மறுத்தவனாக அவன் மாறிவிடுகின்றான். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது, உங்களுக்கு தெரியும் ஷைத்தான் என்ன செய்தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்று அனைத்து மலக்குமார்களையும் இபிலீஸையும் அல்லாஹ் தஆலா கூப்பிடு அழைத்த பொழுது இந்த இபிலீஸ் என்ன செய்தான்? மறுத்தான். ஏன்? சுஜூத் செய்ய மறுத்துவிட்டு அவன் கூறிய காரணம், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கின்றாய், இவனை களிமண்ணால் படைத்திருக்கின்றாய், இவனுக்கு நான் சென்று சுஜூத் செய்வதா? அது ஒரு பொறாமையின் அடிப்படையில் அவன் கூறிய அந்த கூற்று. அந்த பொறாமைக்கு, இந்த பொறாமை எமது உள்ளத்தில் வருகின்ற பொழுது அந்த இபிலீசுக்கு ஒப்பானவர்களாக நாங்கள் என்ன செய்து விடுவோம்? மாறிவிடுவோம். இபிலீசுக்கு ஒப்பானவனாக மாறினால் மொத்த தீமையினுடைய ஒரு இடமாக நாங்கள் என்ன செய்து விடுவோம்? மாறிவிடுவோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பொறாமை எமது உள்ளத்தில் ஏற்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள், அதாவது சில காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் இந்த பொறாமை என்பது சமூகத்திலும் தனி மனித வாழ்க்கையிலும் எவ்வாறான பாதிப்புகளை செலுத்துகின்றது? முதலில் சமூகத்தை இது என்ன செய்துவிடும்? பிரித்துவிடும். உங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவருடைய தந்தை அதிக இரக்கம் காட்டியதன் காரணமாக அவருடைய ஏனைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? பொறாமைப்பட்டு அவரை கொண்டு போய் குழியில் வீசிவிட்டார்கள். இப்படியே வீசிவிட்டு வாப்பாயிட்ட வந்து என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு மாதிரியான காரணங்களை அவர்கள் கூறினார்கள். இது அவர்களுடைய உள்ளத்தில் அந்த பொறாமை ஏற்பட்டதனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? குடும்பத்தை பிரிப்பவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு குடும்பம் இன்று முன்னர் நாங்கள் ஆதி காலத்தில் பார்த்தால் பழையவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், குடும்பம் என்ன செய்யும்? கூட்டு குடும்பமாக இருக்கும். ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கும். ஒரு தாய் அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைகள் எல்லாருமே ஒரு வீட்டிலிருந்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் இந்த பொறாமை என்ற ஒன்று இன்றைய சமூகத்தில் நிலவியதன் காரணமாக, அந்த பொறாமை இஸ்லாமிய அறிவு அந்த மனிதர்களுக்கு மத்தியில் இல்லாமல் போய்விட்டதன் காரணமாக இன்று தனிக்குடித்தனம் போகக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்துவிட்டது? மாறிவிட்டது. தனிக்குடித்தனம் செல்வதற்கு அதிக காரணங்கள் இருந்தாலும் இந்த பொறாமையும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொறாமையின் காரணமாக இன்றைக்கு ஒருத்தர் ஒரு சாமானை வாங்கிட்டு வந்தால் இவர் என்ன கூடியா கொடுக்கிறாரு, நமக்கு ஒன்றுமே கிடைக்கல, இந்த மாதிரியான சில விடயங்கள் என்ன செய்யும்? குடும்பத்தில் ஏற்படுவதன் காரணமாக அந்த குடும்பமே பிரிந்து போய்விடும். அதே போன்று ஊரில் விவசாயம் பார்க்கக்கூடியவர்கள், வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள், இவர்கள் மீது யாராவது பொறாமை கொண்டால், இவர் என்ன நம்ம உருவாச்சி கிடையாது, இவர் வெளியேந்து வந்து எங்க இங்க வியாபாரம் பார்த்து இங்க பெரியால மாறிட்டாரு அப்படி என்று அவர் மீது பொறாமைப்படுவதன் காரணமாக அவரும் அந்த வியாபாரம் தொழில் எல்லாத்தையும் விட்டு விட்டு வேறொரு ஊருக்கு செல்லக்கூடிய நிலைமையும் என்ன செய்யும்? ஏற்படும். இது முதலாவது. இரண்டாவது அம்சமாக நாங்கள் நேரத்தோடு பார்த்தது போன்று, அதாவது உங்களுக்கு தெரியும் குற்றங்களை வந்து இது என்ன செய்யும்? அதிகரிக்க வைக்கும். உங்களுக்கு தெரியும் காபில் ஹாபில் என்று சொல்லக்கூடிய இரண்டு மனிதர்கள், இவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு குர்பான் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா காபிலினுடைய குர்பானை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான், ஹாபிலினுடைய குர்பானை அல்லாஹ் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. என்ன, அல்லாஹ் வந்து உன்னுடைய ஏற்றுக்கொண்டான், எனக்கு என்றது என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல அப்படி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை சச்சரவு ஏற்படுகின்ற பொழுது ஒருவர் என்ன செஞ்சிடறாரு, இன்னொருவரை கொண்டுடுறாரு. காபில் வந்து ஹாபில் என்ன செஞ்சிடறாரு, கொண்டுடுறாரு. கொன்றுவிட்டு அது எப்படி அடக்கிறது அப்படின்னு தெரியாம என்ன செஞ்சிடறாரு, இருந்துட்டாரு. இது வந்து உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது குற்ற செயலாக என்ன செய்யப்படுது, கருதப்படுது. வரலாற்றில் வந்து உலகத்தில் ஏற்பட்ட தோன்றிய முதலாவது குற்ற செயலாக இந்த கொலை காணப்படுது. இந்த கொலைக்கு முக்கிய மூல காரணமாக இருந்தது எது? இந்த பொறாமை. எனவே பொறாமை சமூகத்தில் குற்ற செயல்கள் அதிகரிப்பதற்கு அது முக்கிய காரணமாக என்ன செய்யும்? திகழும். அதாவது உண்மையை, மூன்றாவது அம்சமாக உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இது தடுக்கும். எமக்கு உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் தடுக்கும். இன்று வந்து நான் ஒரு ஜமாத்துக்கு சார்பானவனாக இருந்தால், அல்லது ஒரு கொள்கையை மாத்திரம் நான் பின்பற்றுபவனாக இருந்தால், அல்லது குடும்பத்தில் நான் சொல்வதுதான் சரி, பிறர் யாரு சொன்னாலும் நான் எதையும் கேட்டுக்கொள்ள மாட்டேன் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் சரி, இவர்கள் இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? உண்மையான விடயம் இவர்கள்ட்ட வரும் பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளவுதான் அவர்களுக்கு இதுதான் உண்மை, இதுதான் உண்மை என்று கண் முன்னாடி கொண்டு போய்த்து ஆதாரங்களை நிரூபித்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அந்த பொறாமை என்ன செய்துவிடும்? இவர்களை தடுத்துவிடும். என்னை விட அறிவாளியாக நீ வரப்போகிறாயா, அல்லது நான் சொல்லாத கருத்தொண்டையா நீ சொல்ல வருகிறாய், அல்லது நான் பொருளாதாரம் அடிப்படையில் இந்த குடும்பத்தை நகர்த்தி போகிறேனே, இதை விடவுமா நீ என்ன செய்ய போறாய், பொருளாதாரத்தில் என குடும்பத்தை வழிநடத்த போறாய். இது மாதிரி என்ன மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான எல்லா விடயங்களாக இருந்தாலும் எல்லா விடயத்திலும் என்ன நடக்கும்? இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கக்கூடியவர்களாக இந்த பொறாமையை பிடித்தவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். எனவே அன்பிக்கைய சகோதரர்களே, இந்த பொறாமை என்பது அவ்வளவு மோசமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு காத்துக்கொள்வது? இது மாதிரியான இந்த பொறாமை, அதாவது இந்த பொறாமை என்பது எமக்கு நாங்கள் இன்னொருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணர்வு, இன்னொருவரிடமிருந்து கடனாக வாடகைக்கோ எடுத்துக்கொள்ள முடியாத இந்த உணர்வு எங்களிடம் நாங்கள் நேரத்தோடு பார்த்த அந்த காரணிகளால் எங்களிடம் உருவாக்கத்துக்கு நாங்களே காரணமாக அமைந்த அந்த பொறாமை, அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு தவிர்த்து கொள்வது என்பதற்கு இஸ்லாம் எமக்கு பல வழிகாட்டல்களை என்ன செய்திருக்கிறது, காட்டி தந்திருக்கின்றது. அதில் முதலாவது, நாங்கள் அல்லாவிடம் பாதுகாவல் தேட வேண்டும். ஒரு சூறாவை என்ன செய்து விட்டது, அதுக்காக இறங்கி இருக்கிறது. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், அந்த வசன, அந்த சூறாவின் இறுதி ஆயத் வசனமாக வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத், பொறாமை கொள்பவர் பொறாமை கொள்வதிலிருந்து அல்லாஹ் யா அல்லாஹ் நீ என்ன என்ன செய்து விடு, பாதுகாத்து விடு. ஏனென்றால் பொறாமையினுடைய தாக்கங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து விட்டோம். அந்த தாக்கங்கள் எனக்கும் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி இறைவா இந்த பொறாமை கொள்பவர்களிடமிருந்து நீ என்னை பாதுகாத்து விடு என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாவிடம் அதிகம் அதிகம் பாதுகாவல் தேட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அல்லாவை அதிகம் அதிகம் அஞ்ச வேண்டும். நாங்கள் அடுத்தவர் மீது பொறாமை கொள்ளவும் கூடாது, அடுத்தவர் நம் மீது பொறாமைப்படவும் கூடாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாவை அதிகம் அதிகம் அஞ்ச வேண்டும். ஏன்? அல்லாவின் மீது, அல்லாவை பற்றிய சரியான அறிவு எமக்கு இருந்தால் மாத்திரம்தான் எமக்கு உண்மையாக உணர்வு பூர்வமாக எமக்கு அல்லாவை என்ன செய்யலாம், அஞ்சலாம். அப்படியான அல்லாவை பற்றிய அறிவு கிடையாமல் இருந்துவிட்டால் அல்லாவினுடைய நியமத்துக்களை புறக்கணிப்பதற்கும், பிறரை தாழ்த்தி பேசுவதற்கும், பிறருக்கு நாங்கள் அநியாயம் செய்வதற்கும், பிறரை கொள்வதற்கு கூட நாங்கள் என்ன செய்து விடுவோம், முனைந்து விடுவோம். எனவே அல்லாஹ் பற்றிய சரியான அறிவு எனக்கு இருக்க வேண்டும். அதே போன்று அதுதான் நாங்கள் அல்லாவை உணர்வு ரீதியாக பயந்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணியாக அது அமைந்துவிடும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால்தான் எமக்கு என்ன செய்யலாம், இந்த துன்ப துயரங்களை பொறுத்து கொண்டு அல்லாவினுடைய பாரிய அந்தஸ்துகளை எம்மால் அடைந்து கொள்ள முடியும். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு முஃமினுடைய விடயம் ஆச்சரியத்தை எமக்கு தருகிறது. என்னது? அவனுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டால் அவன் என்ன செய்து விடுவான், பொறுத்து கொள்வான். அவனுக்கு, அதாவது அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விடயங்கள் அவனுக்கு ஏற்பட்டுவிட்டால் அவன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ரெண்டுமே அவனுக்கு நலவாக இருக்கிறது என்றும் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் இந்த பொறாமையை படக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதனை நாங்கள் அலட்டிக்கொள்ளக்கூடாது. எம்மீது இவன் பொறாமப்படுறான், என்ன பத்தி இவன் என்ன செய்யான், பின்னால பத்தி பேசிட்டு இருக்கிறான் என்று என்னென்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராக நடக்கின்றதோ அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த காதலை வாங்கி அந்த காதலை என்ன செஞ்சிடணும், விட்டுவிட வேண்டும். அது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் உள்ளே அனுப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் எங்களால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. பார்க்க அந்த யாரு பொறாமப்படுறாரோ அவர் கண் முன்னாடி எங்களுக்கு விளங்காட்டிலும் அவரை பார்க்க போக்கலே ஒரு பயம் ஒன்று வரும். இவர் என்னது நம்ம மேல பொறாமப்படுறாரு, எந்த செய்யலுமா, அதை பண்ண முடியுமா, நான் இப்படி பண்ணலாமா, அப்படி என்று சுய சிந்தனையில் ஒரு முடிவு கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்து விடுவோம், தள்ளப்பட்டு விடுவோம். அடுத்தது அன்பார்ந்த சகோதரிகளை, நாங்கள் அதிகம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அதே போல சதக்கா தான தர்மங்களை நாங்கள் அதிகமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழங்குகின்ற பொழுது எமது உள்ளத்திலிருந்து உலோபித்தனம், கஞ்சத்தனம், இந்த பேராசை போன்றவைகள் அனைத்துமே எமது உள்ளத்திலிருந்து எடுபட்டுவிடும். இவ்வாறு எடுபட்டு விட்டால் எங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனிதனாக அடுத்தவரை மதித்து, அடுத்தவருடைய உரிமைகளை மதித்து, அடுத்தவருடைய அந்த அதாவது உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடிய ஒரு மனிதராக எங்களால் மாற முடியும். அதே போன்று இறுதியாக நாங்கள் எமக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துகளை நாங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. எமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை யாருக்கும் நாங்கள் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு நடைமுறை பாஷையில் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், உனக்கு அதாவது யாருக்கு வசதி இல்லாமல் இருக்கிறதோ அவட்ட முன்னுக்கு போய் நம்மளோட வசதியை பற்றி என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. அதே மாதிரி யார் நோய் விட்டு இருக்கிறாரோ அவட்ட முன்னுக்கு போய் நம்மளோட ஆரோக்கியம் சம்பந்தமாக பேசக்கூடாது. இது மாதிரி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நியமத் தந்திருப்பான், அது அது நீண்ட ஆயுளாக இருந்தாலும் சரி, நோயற்ற வாழ்வாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சிறந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, சிறந்த தலைமைத்துவமாக இருந்தாலும் சரி, சிறந்த நிர்வாக திறமையாக இருந்தாலும் சரி, எந்த விடயமாக இருந்தாலும் சரி, எல்லா விடயத்திலும் நாங்கள் அதனை எமக்குள்ளே வைத்துக் கொண்டு அந்த விடயத்தை நாங்கள் பிறருக்கு சொல்லாமல் இருக்க வேண்டும். ஏன், எமது நியமத்துகள் பிறருக்கு தெரிய வருகின்ற பொழுது அவர்கள் நம்மீது என்ன செய்வார்கள், பொறாமைப்பட ஆரம்பிப்பார்கள். நம்முடைய சொத்து செல்வனை எங்கடா நம்மளை விட்டு கலட்டுறது அப்படி என்ற ஐடியா எல்லாம் அவங்க என்ன செய்து விடுவார்கள், போட்டு விடுவார்கள். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இது மாதிரியாக பொறாமையிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பொறாமை என்பது அல்லாவினுடைய கலா கதிரை நேரடியாக முட்டி மோதக்கூடிய ஒரு அம்சமாகவும், அல்லாவை அல்லாவின் மீது அதிக கோபம் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த பொறாமை இருப்பதனால் எமது ஈமானில் அது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் என்ன செய்யாது, ஒன்று சேராது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது. பொறாமை என்பதே ஈமானை என்ன செய்யக்கூடியது, அழிக்கக்கூடியது, ஈமானை குறைத்து விடக்கூடியது. இப்படியாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமையும் ஈமானும் இருக்க முடியாது. யார் ஒரு முஃமினாக இருக்கின்றாரோ, யார் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றாரோ, யார் இபாதத்துகளை அதிகமாக செய்கின்றாரோ, இவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் பொறாமை என்பது இருக்கக்கூடாது. அவ்வாறு ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கைவித்துக் கொண்டு கேட்க வேண்டும், என்னுடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கின்றதா. அப்படி பொறாமை இருந்தால் நான் இன்னும் என்ன செய்யவில்லை, அல்லாஹ் பற்றி அறியவில்லை, நான் இன்னும் சரியான இபாதத்தை நான் செய்யவில்லை. இப்படியாக நாங்கள் எம்மை நாங்கள் இடை போட்டுக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி, அல் ஹஸது யாக்குல் ஹஸனாத், இந்த பொறாமை என்றது என்ன செய்யும், எம்முடைய நன்மையான எல்லா விடயத்தையும் அடித்து விடும், சாப்பிட்டு விடும். எப்படி, கமாய தாக்குல் நாரு அல் ஹதப, இந்த நெருப்பு எப்படி இந்த விறகை வந்து எரித்து 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 அந்த அதை சாப்பிடுகின்றதோ, அதே போன்று இந்த நன்மையும் இந்த பொறாமையும் என்ன செய்யும், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் அழித்துவிடும். எனவே அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த பொறாமை என்ற கொடிய ஈமானுக்கு விரோதமான இந்த அம்சத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் இந்த கொடிய பாவத்திலிருந்து பாதுகாத்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அவனுடைய உயர்ந்த சூனத்தில் நுழைவிப்பான. ஆகிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.